கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அன்பின் கர்த்தர் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாளிலே புதிதாக நம்முடைய தகப்பனோடு உடன்படிக்கை செய்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கும் நம்முடைய கிறிஸ்துக்குள்ளான அன்பை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக ஈரோட்டில் இருக்கிற அங்கங்களுடைய சார்பாக உங்களுக்கு நாம் கிறிஸ்துக்குள்ளான அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். சோ, இன்னைக்கு நம்ம பார்க்கிற பாடம் சகோதரர் சொன்னது போல உயிர்த்தெழுதல் பற்றி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்க போறோம். மிக ஆழமான விஷயங்கள் அல்ல, ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப உயிர்த்தெழுதல் சொல்லும் போது பொதுவா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்கிட்ட அதிகமான நம்பிக்கை உயிர்த்தெழுதல் பத்தி இருக்கு. ஆனா அதே சமயத்துல மற்ற புரட்சாதி ஜனங்களிடத்துல கூட இந்த உயிர்த்தெழுதல் பற்றின நம்பிக்கை இருக்கு. ஆனா அது எப்படி இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்குதானா, அப்படி இல்ல, அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குது. என்னன்னா, மறிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஹிந்து நண்பர்களுடைய நம்பிக்கை, அவங்க உயிர் தந்த பிற்பாடு அவங்க என்ன நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, மோட்சத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு. அவங்களுடைய பாஷையில் அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, அங்க எங்க கைலாசம் அதெல்லாம் சொல்றாங்க. சோ, இந்த மாதிரி அவங்க கூட ஒரு நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க, மறித்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படி ஆயிடுவோம் அப்படின்ட்டு. அதுல இன்னொரு குரூப் இருக்கிறாங்க இந்துல, அவங்க கூட எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னா, மறிக்காமே அவங்க என்ன ஆயிடுவாங்க, இந்த சரீரம் அப்படியே மாற்றமாகி அவங்க போயிருந்தா கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய நம்பிக்கைகள் இருக்குது. ஆனா அதே சமயத்துல கிறிஸ்தவர்கள் எடுக்கும் போது அவங்களுக்குள்ள உயிர்த்தெழுதல் குறிச்ச நம்பிக்கை இருக்கு. ஆனா இந்த நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, அது ஒரு வேறு விதமா நம்ம சொல்றதுக்கு இல்ல. எப்படி இந்துக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்களோ அது போலதான் இவங்க கூட நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. மறிச்சா என்ன ஆயிடலாம், கிறிஸ்தவர்கள் நேரம் நம்மளும் மோட்சம் போயிடலாம், பரலோகம் போயிடலாம், அப்படித்தான் அவங்க கூட நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் எதுவுமே ஆழமா பார்க்கும் போது அங்க இருக்கிறதுல நம்ம வந்து பாக்குறோம். ஆனா கிறிஸ்தவர்ல இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா நம்முடைய சகோதரர்கள் வெளியிருந்து சொல்றாங்க, அவங்க கிறிஸ்தவர்கள்ல சில குறிப்பிட்ட சதவீதம் அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. சோ, சில காரணங்கள் அங்க இருக்கு, காரணங்கள் வேண்டாம் நமக்கு. பட் அந்த மாதிரி கூட கிறிஸ்தவர்களிலேயே உயிர்த்தெழுதல் நம்பிக்கை இல்லாத ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சோ, இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதல் குறிச்சு பாக்குறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இதுவரைக்கும் தேவனுடைய கிருபையில பார்த்திருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாமே எப்படி பார்த்திருக்கிறோம்னா, விசுவாச கண்கள்ல அநேக காரியங்கள் விசுவாச கண்கள்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து அநேக விஷயங்கள் நம்ம வேதத்திலிருந்து கற்றிருக்கிறோம். ஆனா அதெல்லாமே நம்ம விசுவாச கண்கள்ல பார்த்திருக்கிறோம். அதே போலதான் இந்த உயிர்த்தெழுதல் பற்றின திட்டம் கூட. உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும் நம்ம இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கிறோம். வேதத்தில இருந்து கர்த்தர் லாசருவை அங்க எழுப்பிடுகிறார். ஆனா அது வந்து முழுமை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் தெழுதல் அப்படின்னாவே என்ன அர்த்தம், மறிச்சு மீண்டும் அவங்க எந்திரிச்சனும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு மரணத்துக்கு ஒரு வாய்ப்பு இல்லாம இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ, அதுக்கப்புறம் அவங்க ஜீவித்துக்கொண்டே இருக்கலாம், நித்திய ஜீவன் நம்ம வந்து பாக்குறோம், அந்த நித்திய ஜீவனோட அவங்க வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனா லாசர் பார்க்கும் போது அப்படி அங்க இல்ல. ஆனா அது ஒரு கர்த்தர் செய்து காட்டியது ஒரு மாடல் அங்க உயிர்த்தெழுதல். ஏன்னா அது வரைக்கும் நம்ம யாரும் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. சோ, அந்த ஒரு சம்பவம் நம்ம பாக்குறோம். ஆனா வரப்போகிற ராஜ்யத்துல உலக ஜனங்கள் உயிர்த்தெழ போறாங்க. எப்படி சோ, நம்ம விசுவாசம் வைக்கிறாங்க கண்டிப்பா உயிர்த்தெழுந்து வருவாங்க. அதே மாதிரி நம்ம கூட நம்முடைய இந்த அழைப்பை குறித்து நம்ம விசுவாசம் வச்சிருக்கிறோம், கண்டிப்பா மறிச்சா நமக்கும் உயிர்த்தெழுதல் இருக்குது. சோ, ஒரு மேலான ஒரு நம்பிக்கை நமக்கு, உயர்வான ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். சோ, அது எல்லாமே நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட வகையில அது இருக்குது நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நம்ம பொதுவா இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், ஏன்னா அப்போஸ்தல் பவுலுக்கு இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் போயிருக்குது. அப்ப அந்த கேள்விகள் வாங்கிட்டு அவரு பதில் கொடுக்கிறார். குறைந்து அங்க நிருபத்தில் நம்ம வந்து பாக்குறோம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சரீரம் அழிஞ்சு போயிடுது, அதோட அவ்வளவுதான், மறுபடியும் எப்படி எந்திரிச்சு வர முடியும், இப்படியெல்லாம் அநேக கேள்விகள் கேட்கும் போது அப்போஸ்தல் பவுல் அங்க என்ன சொல்றாரு? அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா? ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லிடுறாரு? புத்தியினே அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இத பத்திட்டு விஷயங்கள் அங்க அறிவு இல்லாம இருந்திருக்குது. அப்ப திட்டான்னு பார்க்கும் போதே கண்டிப்பா அதுல ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை அங்க வெளிப்படுது நம்ம பாக்குறோம். கண்டிப்பா மனுக்குளத்துக்கு ஒரு உயிர் தெளிதல் அங்க வைத்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த உயிர் தெளிதல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு விஷயம் மாத்திரம் நம்ம பார்க்கவே முடியாது, அநேக விஷயங்கள் அதோட அங்க இருக்குது. எப்படி நம்ம சொல்லனா, ஒருவர் மறிச்சு போயிட்டார்னா அவருடைய சரீரம் என்ன ஆயிடும்? அப்படியே இந்த மண்ணுக்கு மண்ணா அங்க போயிருந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்க உயிர் தெளிந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு சரீரம் தேவைப்படுது. அப்ப இந்த மறிக்கிறவங்க எந்த நிலையில மறிச்சிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை கை இல்லாம மறிச்சிருக்கலாம், கால் இல்லாம மறிச்சிருக்கலாம், கண் இல்லாம மறிச்சிருக்கிறாங்க. சரி, இப்படி அநேக அங்கவீனத்துல நிறைய மறிச்சிருக்கிறாங்க, வேற வேற விதத்துல மறிச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் உயிர் தெளிந்து வரும்போது அவங்க எப்படி வருவாங்க? நம்முடைய விசுவாசம் வேதத்தின்படி எப்படிதான் இருக்குது பாக்குறோம். கண்டிப்பா எந்த ஒரு அங்கவீனம் இல்லாமல் அவங்க மீண்டும் வருகிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ இது ஒரு வகை, இது ஒரு ப்ராசஸ் இருக்குது, ஒரு மெக்கானிசம் இருக்கு. சோ அதே போல இப்ப அவங்க உயிர் தெளிந்து வரும்போது இப்போ அவங்க எப்படிப்பட்ட சிந்தையில் தான் வருவாங்க? உலக சனங்கள், உலக சனங்கள் எப்படி வராங்க பார்க்கும்போது நம்ம அடிப்படை சத்தியத்துல கேட்டிருக்கிறோம். அவங்க எந்த நிலையில, அதாவது அவங்க மறிக்கும் போது எப்படிப்பட்ட சிந்தையோடு அவங்க மறிச்சாங்களோ மீண்டும் அவங்க எந்திரிச்சு வரும்போது எப்படி வருவாங்க? சோ அப்படிப்பட்ட சிந்தையோடையே அவங்க எந்திரிச்சு வருகிறது நம்ம தெளிவா பாக்குறோம் இல்லைங்களா? சோ இப்படி அநேக விஷயங்கள் அதோட கலந்துருக்குது உயிர் தெளிதல்ல. ஆனா இப்ப நாம தியானிக்க போற பகுதி என்ன, அந்த சரீர பிரகாரமா அவங்க உயிர் தெளிந்து வரத பத்தி பார்க்காம அந்த சிந்தை மீண்டும் அவங்களுக்கு எப்படி வருது, அந்த கடைசி நிமிஷத்துல அவங்க எந்த சிந்தையில மறைக்கிறாங்களோ அந்த சிந்தையோடயே அவங்க எந்திரிச்சு வராங்க நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்படி இருக்கும்போது அந்த சிந்தை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? சோ அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சிந்தை யார் கொடுத்தா அவங்களுக்கு? அப்ப அது வரைக்கும் இப்போ எவ்வளவு ஆயிரம் வருஷம்லாம் ஆயிடுக்குது, மறிச்சு போயிருக்கிறாங்க நிறைய சனங்கள். இப்ப அவங்களுடைய சிந்தையெல்லாம் எங்க இருக்குது, யார் வச்சிருக்கிறா, எங்கேயாவது பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறாங்களா? சோ ஏன்னா அது ஒரு மெட்டீரியல் கிடையாது, ஒரு பொருள் கிடையாது. சிந்தை, அந்த சிந்தை வருதுங்கிறது ஒரு பொருள் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அது எங்கே சேமிக்க வைக்கப்பட்டு எப்படி வருது? சோ இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. தேவனுடைய தெய்வீக திட்டத்தை நம்ம வந்து பாக்குறோம். சோ இப்போ நம்ம பார்க்க போற விஷயம், அந்த சிந்தை அவங்களுக்கு மீண்டும் எங்கே இருந்து வருது? சோ அது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கலாம். அப்ப அந்த சிந்தை தரித்து கொண்ட பிற்பாடு இந்த உலக சனங்கள் அவங்க இதே மாமிச சரீரத்தில் அந்த சிந்தியை வாங்கிட்டு இங்கேயே தான், பூமியிலேயே தான் அவங்க மறுபடியும் வாழ போறாங்க. மீண்டும் அவங்க நித்திய ஜீவன் தான் பெற்றுக்கொள்ள போறாங்க. அப்ப அவங்க வாழும் போது அதே மாமிச சரீரத்தில் தான் இந்த பூமியில் அவங்க வாழ போறாங்க. ஆனா விசேஷமா சபை சனங்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசம் இல்லைங்களா? ஆனா அவங்க மறிச்சு உயிர் தெளும் போது இப்ப அவங்க எப்படிப்பட்ட சரீரத்தில் வராங்க? அவங்க கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய சரீரத்தில் அவங்க உயிர் தெளிகிறது நம்ம வந்து பாக்குறோம். சரி, இப்படியெல்லாம் இருக்கும்போது இப்படி இவங்களுக்கு மாத்திரம் ஏன் மாம்ச சரீரத்தில் அந்த சிந்தை மீண்டும் கிடைக்குது? அதே மாம்சத்தில் இருந்துட்டு உயிர் தெளிக்கிற அந்த சபை சனங்களுக்கு அந்த மாம்ச சரீரமே இல்லாம அவங்களுக்கு ஆவின் சரீரம் கொடுக்கப்படுது. சோ இது ஏன், எப்படி இது இந்த ப்ராசஸ் அங்க நடக்குது? சோ இந்த விஷயங்கள் கொஞ்சம் மேலோட்டமான விஷயங்களாக நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இது இது கர்த்தரை இதை குறிச்சு பேசும்போது சில பேர் இதை ஆச்சரியமா பார்ப்பாங்க சொல்றார். அப்ப கர்த்தர் சொல்றார், நீங்க இதை குறிச்சு என்ன பண்ண வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம். அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா இந்த மனுக்குலம் ரொம்ப வியக்கத்தக்க வகையில் அது இருக்கும். அவங்களால இது ஜீர்ணிக்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலை அது இருக்கும் நம்ம பாக்குறோம் இந்த உயிர் தெளிதல்ல. அதனால தான் அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமாக அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி இருக்கும்போது இந்த சிந்தை மீண்டும் எப்படி அவங்களுக்கு அங்க வருது? மீண்டும் உலக சனங்கள் ஏன் இந்த மாம்ச சரீரமே அவங்க பெற்றுக்கொள்ளணும், சபை மாத்திரம் ஏன் அந்த ஆவின் சரீரம் அவங்க பெற்றுக்கொள்ளணும்? சோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம இன்னைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நம்ம பார்க்கும்போது திரளான கூட்டத்தார் நம்ம பாக்குறோம், அவங்க கூட என்ன ஆயிடுறாங்க, ஆவியின் சரீரமே அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஏன் அவங்களுக்கும் ஆவியின் சரீரமே அங்க கொடுக்கப்படுது? அதே போல முற்பிதாக்கள் நம்ம சொல்லலாம், முற்பிதாக்கள் பார்க்கும் போது அவங்க கூட இந்த பூமியில் தான் வராங்க, ஆனா அவங்க எப்படிப்பட்டதுல இருக்காங்க? உலக ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ அவங்க ஒரு பூர்ணத்துல அங்க இருக்கிறத பாக்குறோம், சரீரத்துல மாத்திரமல்ல சிந்தையிலும் இருப்பாங்க. சோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் நம்ம அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருக்கும்போது இந்த உயிர் தழுதல் எப்படி அந்த சிந்தை தேவன் மீண்டும் அவங்களுக்கு கொண்டு வர போறார் அது நம்ம வந்து பார்க்கலாம். சோ இது குறிச்சு நமக்கு அநேக கேள்விகள் கூட இருக்கும். ஆனா இங்க யோபனுடைய சில வார்த்தைகள் கூட நம்ம கொஞ்சம் மீண்டும் ஞாபகப்படுத்துறது நமக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். யோபு அவருடைய வாழ்க்கை பத்திட்டு அவர் சொல்லும் போது, நான் செத்து போயிடுவேன், என்னுடைய சரீரம் எல்லாம் என்ன ஆயிடும், அழிஞ்சு போயிடும், மீண்டும் நான் என்ன ஆயிடுவேன். சோ யோபு 19 அதிகாரத்துல நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சோ அப்ப நான் மீண்டும், அதாவது என்னுடைய சரீரம் அழிவுக்குள்ள போயிடும், ஆனா நான் மீண்டும் என் கர்த்தரை நான் பார்ப்பேன் ஒரு நம்பிக்கை அங்க சொல்லுக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப கண்டிப்பா இந்த முழு உலக ஜனங்களுக்கும் ஒரு அருமையான ஒரு சரீரம், அங்கவீனம் இல்லாத ஒரு சரீரம் அங்க கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்க போறார். ஆனா அந்த சரீரத்துக்குள்ள அவங்க அவங்களுடைய சிந்தை எப்படி கொடுக்க போறார்? இப்ப ஹிட்லர் இறந்து போயிட்டார்னா அவருக்கு யாருடைய சிந்தையே மீண்டும் வரும்? அவருடைய சிந்தையே தான் வரும். சத்தம் ரொம்ப முக்கியம். அதே போல இன்னைக்கு உலக ஜனங்கள் எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க, பெரிய பெரிய ஆளுக, சின்ன சின்ன ஆளுக, எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருமே உயிர்த்தல வரும்போது அவங்க அவங்களுடைய அந்த சிந்தை அவங்களுக்கு அப்படியே கிடைக்குது. எப்படி இது? இது எங்க வச்சிருக்கிறார்? இது யாருக்கிட்ட தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார்? சோ இது கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இப்ப அந்த நினைவுகள், அவங்க மறிச்சு போனதுக்கு அப்புறம் இப்ப அவங்க நினைவுகள் எங்க இருக்கும்? உலக சின்னங்கள் மறிச்சு போயிடுறாங்க, அவங்க அந்த சரீரத்தில் அந்த நினைவுகள் பெற்றுக்கொள்ற வரைக்கும் அந்த நினைவுகள் இப்ப யாருக்கிட்டே இருக்கும்? அதைத்தான் நம்ம இப்ப பார்க்கலாம். பிரசங்கி 12:7.
இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகிறதற்கு முன்னும் அவரே உன் வாலிப பிரயாணத்தில் நிலை.
ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்க கொடுக்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. மண்ணானது தான் முன்பிருந்த மண்ணுக்கே திரும்பிடும். இந்த சரீரம் நமக்கு நல்லா தெரியும், தேவன் சிருஷ்டிக்கும் போது இது மண்ணு தான் நம்ம தெரியும். அப்ப இந்த மண்ணு மண்ணுக்கே போயிடும், மீண்டும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு அங்க போயிடும் நம்ம பார்க்கிறோம். இதுல என்ன இருக்குது? இந்த ஆவின்னு சொல்லும் போது அங்க என்ன, அது ஆவின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த சரீரத்துல ஏதாவது ஆவி கண்ணுக்கு தெரியாம ஏதாவது இருக்குதுன்னா அப்படி எதுவுமே நமக்கு இல்லை, நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா மற்ற ஜனங்களுடைய விசுவாசம், இந்த சரீரத்துக்குள்ள ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத வஸ்து இருக்குது, இப்படியே நம்பிக்கை கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நம்பிக்கை அது மகாபிரசுத்தமான விசுவாசமாக இருக்குது, நமக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது அப்படி வைக்கவே இல்லை. அப்போ அந்த மனுஷனுக்கு ஜீவிக்கிற ஒரு வல்லமை அங்க கொடுத்தாரு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த ஜீவிக்கிற வல்லமை தேவன் கொடுத்தார், மீண்டும் அது அவருக்கே போயிடுது. சோ இந்த விஷயங்கள் நம்ம ஆத்மா பாடத்துல தெளிவா கேட்டிருக்கிறோம். சோ அதே போல இந்த ஜீவிக்கிற வல்லமையில் தான் மீதி மற்ற விஷயங்கள் எல்லாமே அங்க அடங்கியிருக்கு நம்ம பாக்குறோம். ஒருவேளை இந்த வல்லமையை நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா, ஜீவிக்கிற வல்லமையை நம்ம கிட்ட இருந்து போயிடுச்சுன்னா, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறோம், இந்த பேச்சு வருமா? வராது. சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் ஏதோ ஏதாச்சும் வரதில்ல, ஏற்கனவே என்ன ஆயிட்டு இருக்குது, உள்ள எல்லாம் லோட் ஆயிருக்குது, எல்லாம் சிந்தை அப்படியே உள்ள எல்லா மெமரியில எல்லாம் பதிஞ்சிருக்கு. சோ அதுதான் அப்படியே வெளியே வருது நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த ஜீவிக்கிற வல்லமை நம்ம விட்டு போயிடுச்சுன்னா நமக்கு சிந்திக்கிறது போயிடுது, பேசுறது போயிடு, மெமரியில் இருக்குது எல்லாமே அங்க காணாம போயிடுது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இது எங்க போகுது? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பாக்குறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம், யோபு 34:14-15.
அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில் அவனுடைய ஆவியையும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்துக் கொள்ளுவார். அப்படியே மாம்சமான யாவும் ஏகமாய் ஜீவித்து போம், மனுஷன் தூளுக்கு திரும்புவான்.
இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கிறோம். மனுஷன் மீண்டும் அந்த மரணத்துக்குள்ள போயினது பிற்பாடு, இந்த சரீரம் அழிவுக்குள்ள போன பிற்பாடு, அவங்களுக்குள்ள இருக்கிற மற்ற அந்த சுவாசம், அந்த ஆவி, அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை, அந்த சிந்திக்கிற வல்லமை, இது எல்லாமே எங்கேயே திரும்பிடுதான். மீண்டும் யார் கொடுத்தாங்களோ அங்கேயே போயிடுது. நம்ம பார்க்கிறோம் இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், ஆதியாகமம் 3:19.
நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார்.
ஆமா, அப்போ இன்னைக்கு மனுக்குளம் முழுக்கவே மண்ணாக இருக்கும் போது இந்த சரீரம் அது மண்ணுக்கு போயிடுது. மீண்டும் அவங்களுக்குள்ள தேவன் கொடுத்த அந்த ஜீவிக்கிற வல்லமை, சிந்திக்கிறதுக்கு, பேசுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம உள்ள வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே அவருடைய வல்லமை தான் இருக்குது நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த வல்லமை அது தேவன் கொடுத்தார், மீண்டும் அது அவரிடத்திற்கே அங்க திரும்புகிறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி ஓகே, அவர்கிட்ட அங்க திரும்பிடும், மீண்டும் எங்க இருந்து வரும் அது? அவர்கிட்ட போகுது, மீண்டும் எங்க இருந்து வரும் அது? எங்க போச்சோ அங்கிருந்து தான் வரணும் இல்லைங்களா? யாருக்கிட்ட போச்சோ அங்க தான் வரும், யாருக்கிட்ட இருக்குதோ அங்கிருந்து தான் அது மீண்டும் வருங்கிறத நம்ம தெளிவாக பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப இந்த ஒரு யோசனை அல்லது அதாவது இந்த ஒரு சிந்தை ஒருவருடைய கேரக்டர், இது தேவனிடத்துல போகுது நம்ம வந்து பாக்குறோம். இந்த போகிற விஷயம் இது கண்ணுக்கு தெரியறதில்ல, இது நம்ம தொட்டு உணரவும் எதுவுமே பண்ண முடியாது. சோ இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி சேமிக்க முடியும்? சோ இப்படி ஒரு கேள்வி அங்க வருகிறது நம்ம வந்து பாக்குறோம். ஆனா இது ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி அந்த கேள்வி வந்திருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த கேள்வி நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம், இதனுடைய பதிலும் ரொம்ப சுலபம். ஏன்னா நம்ம அறிவு பெருத்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்குது. எப்படி நம்ம சொல்லும் போது, இப்ப இது கண்ணுல பார்க்க முடியாது தான், இதை தொட்டு உணர முடியாது தான். ஆனால் சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம கையில இருக்கிற அநேக பொருட்கள், நம்ம பாக்கெட்ல இருக்கு இல்லைங்களா, செல்போன், நம்ம சொல்றோம் செல்போன், இப்ப இது எல்லாமே நம்ம நம்முடைய பயன்பாட்டுக்கு வச்சுட்டு இருக்கிறோம். நம்ம பேசுற விஷயங்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்றாங்க அந்த செல்போன் மூலமாக. ஆனா இடையில ஒண்ணுமே இல்ல, கண்ணுக்கு தெரியறது ஒண்ணும் இல்ல, தொட்டு பாக்குற மாதிரி ஒண்ணுமே இல்ல, எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ பேசுறோம், ஆனா நம்ம உணர்ந்து கொள்றோம் இல்லைங்களா? இது எப்படி இது எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ்? எதுவுமே இல்ல, ஆனா இது எப்படி இன்னைக்கு மனுஷங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது மனுஷங்க இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. சோ அப்ப அதனால இன்னைக்கு புரிஞ்சுக்கொள்றது நமக்கு எளிமையாக இருக்குது. அப்ப இந்த கண்ணுல அல்லது கையில தொட்டு பார்க்க முடியாத விஷயமா இருந்தா கூட இதை என்ன பண்ணலாம்? இன்னைக்கு மனுஷன் அதை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, அலைகளாக, ஒளி அலைகளாக மாற்றிட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவுல ஒளி அலைகளாக மாற்றிட்டு அதை என்ன பண்றாங்கன்னா அப்படியே அதை ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அதுதான் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் அது போகும். சோ எவ்வளவு எல்லை அது கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் அதை பிரயாணம் பண்ணும். சோ அதே போலத்தான் இப்போ தேவன் கூட என்ன பண்றாருன்னா, கண்ணில இந்த பார்க்க முடியாத அல்லது தொட்டு உணர முடியாத இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அவங்க அவங்களுடைய அதாவது தனிப்பட்ட முறையில் இருக்கிற கேரக்டர், அந்த குணாதிசயம், இதை தேவன் ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறார். சோ அதை எங்க பாதுகாத்து வைக்கிறார்? அதுதான் ரொம்ப நம்ம இப்ப பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. வசனம் படிக்கலாம், மல்கியா 3:16. மல்கியா 3:16.
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஒரு ஞாபக புஸ்தகம் அவருக்கு முன்பாக இருக்குது. என்ன அது ஞாபக புஸ்தகம்? தேவன் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்களா இந்த மாதிரி, இல்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுட்டு அதுல மத்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் லோட் பண்ணி வைக்கிறாரா? பார்க்கும் போது அப்படி எதுவுமே இல்லைன்னு நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா நம்முடைய தகப்பனுடைய அந்த ஞானம் பத்திட்டு நம்ம சொல்லும் போது நம்ம சகோதரர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அனந்த ஞானம். சோ அது ஒரு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. அவருடைய ஞானம் பத்திட்டு, அவருடைய ஞாபக சக்தியை பத்திட்டு, வேற எந்த விஷயங்கள் பத்திட்டு நம்ம எந்த ஒரு அளவுக்குள்ளயும் கொண்டு வந்து போடவே முடியாது. சோ அவ்வளோ அளவர் கடைய அளவே சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கிட்ட எல்லாமே இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ அவருக்கு ஒரு ரெக்கார்டு அல்லது ஒரு தனியா ஒரு ஒரு எலக்ட்ரானிக் பொருள் அந்த மாதிரி எதுவுமே அங்க அவருக்கு அவசியம் இல்லை. சோ மாறாக எங்க அதெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார், ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே எல்லாம் அவருடைய ஞாபகத்துக்குள்ளதான் அங்க இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா இன்னைக்கு மனுக்குளம் இது வரைக்கும் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மறிச்சு இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஜனங்களுடைய தொகையை விட இன்னைக்கு அண்டத்துல அவர் படைச்சு வச்சிருக்கிற நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அந்த தொகை எவ்வளோ கோடி பல மடங்கு அதிகம் இருக்குது நம்ம வந்து பாக்குறோம். அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வச்சுட்டு அதையெல்லாம் ஒவ்வொன்றையும் அவர் நிர்வகிக்கிறார், பக்காவா பண்ணிடுக்கிறார். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே இந்த சின்ன சனங்களுடைய விஷயங்கள் அவருக்குள்ள இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அழகாக அதை ஸ்டோர் பண்ணிட்டு அவங்களுக்கு மீண்டும் அந்த உயிர் திறந்து வரும்போது அந்த சரீரத்துக்குள்ள அதை வைக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமே அங்க இல்லைன்னு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அது எல்லாமே அங்க அவருக்குள்ளதான், அவருடைய ஞாபகத்துல தான் அது இருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னொரு வசனம் படிக்கலாம், சங்கீதம் 139:14 வாசிக்கலாம்.
நான் பிரம்மிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உம்மை மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது.
பாருங்க, உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. இன்னும் எவ்வளவு பேர் வருவாங்களோ தெரியாது, ஆனா எவ்வளவு இன்னும் கோடி பேர் வந்துட்டாலும் அது எல்லாமே எங்க இருக்கு பாக்குறோம். தேவனுடைய அந்த ஞாபகத்துல அங்க இருக்குது. நம்ம வந்து இருக்க அளவுதான் நம்ம இப்ப சொல்ல முடியும். அவருக்குள்ள அவருடைய மைண்டுக்குள்ள எல்லாமே அவருடைய ஞாபகத்துல அங்க வச்சிருக்கிறா நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த ஞாபகத்துல அவரு வச்சுக்க முடியும், அவரு அதை கொண்டு போய் எப்படி அவருடைய ஞாபகத்துல அங்க வச்சிருக்க முடியும் சொல்லும் போது இங்க இந்த ஒரு பாடம் கொடுக்கிற சகோதரர் அவருடைய காலத்துல அதிகபட்சம் ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஆடியோ அந்த சாதனம் வச்சுட்டு, ஒளிபெருக்க சாதனம் வச்சுட்டு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார், போனோகிராம் சொல்லிட்டு அவருடைய காலத்துல இருந்துருக்குது. ஆனா இப்போ நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறோம், ரொம்ப எளிமையா இருக்குது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ நம்முடைய காலத்துல நம்ம டேப் ரெக்கார்டர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா, ஆடியோ டேப். சோ இந்த ஆடியோ டேப் நம்ம யூஸ் பண்றோம், அதே தான் அதுக்கு முன்னாடி வேற மாதிரி பயன்படுத்தி இருந்தாங்க, மெமரி பண்றதுக்கு, சேமிச்சு வைக்கிறதுக்கு, பாடல்கள்ல வேற வேற இசை எல்லாமே சேமிச்சு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்க பயன்படுத்திருந்தாங்க. அப்ப இன்னைக்கு இந்த ஒரு ஒளி நாடாவில மனுஷனுடைய எல்லா அந்த பேச்சுக்கள் வேற எதுவா இருந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம சேமிச்சு வைக்கலாம், கொண்டு போயிட்டு அதுல சேமிச்சு எவ்வளவு அது கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவு நம்ம சேமிச்சு வைக்கலாம். சேமிச்சு வச்சுட்டு ஒருவேளை அந்த ஆடியோ டேப்னுடைய பாடி டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம், தூக்கி போட்டலாமா? சோ நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா தூக்கி போட்டு வேற கேசட் வாங்கிடுவோம். ஆனா இங்க எப்படி இருக்குது, இந்த சரீரம் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது. சோ அப்போ என்ன பண்றார் தேவன் பாருங்க, இப்ப இந்த ஆடியோ டேப்ல இருக்கிற அந்த ஒளி நாடா உள்ள இருக்கு இல்லைங்களா, பிரவுன் கலர்ல இருக்கும் இல்லையா. சோ இந்த ஒளி நாடாவ என்ன பண்ணலாம்னா வேற ஒரு பாடி, ஒரு நியூ ஒரு பாடி வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், அழகா அதுல கொண்டு போயிட்டு வச்சுட்டு மீண்டும் என்ன பண்ணலாம், நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா. அது ரொம்ப எளிமையா நம்ம வந்து பயன்படுத்த முடியும், ரொம்ப சிம்பிள். அப்ப அந்த பாடி, அது அந்த ஆடியோ டேப்னுடைய பாடி, அது எது குறிக்குதுன்னா நம்முடைய சரீரம். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஒளிநாடா, அது நமக்குள்ள இருக்கிற சிந்தை, நமக்குள்ள மெமரி ஆயிருக்குது இல்லைங்களா, நம்முடைய சிந்தை. சோ இதுதான் ரொம்ப சிம்பிள். சோ அப்ப இந்த சிந்தை மாத்திரம் மாற்றினா போதும், வேற ஒரு பாடிக்கு அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தேவன் இப்படித்தான் பண்ண போறார். சோ இன்னைக்கு அது நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்கு வேற வேற சாதனம் எல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு, அதனால ரொம்ப கஷ்டமே இல்லை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு. சோ இப்படித்தான் தேவன் அங்க செய்கிறது நம்ம பாக்குறோம். இந்த விஷயத்த நம்முடைய 7 தூதன் 5 அத்தியாயம் மன்னிக்கணும் அந்த வால்யூம்ஸ்ல 13வது அத்தியாயத்துல இந்த விஷயங்கள் அங்க எழுதுறார். எப்படி உயிர் தெழுந்து வருவாங்க இந்த உலக சனங்கள் அப்படி சொல்லிட்டு இந்த ஒரு உதாரணம் அங்க ரொம்ப அருமையாக கொடுத்திருக்கிறது நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ எல்லாருக்கும் அவங்க உயிர் தெழுந்து வராங்க சனங்கள், அவங்களுக்கு அவங்கவுங்களுடைய சிந்தை தேவன் அவங்கவுங்களுக்கு கொடுக்கிறார். இப்போ அவங்கவுங்க அந்த சிந்தையை பெற்றுக்கொண்டு அவங்க தொடர்ந்து அந்த ஒரு காரியத்தில் அப்படியே நினைச்சு வருவாங்க. அதுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்களும் இருக்குது, ஸோ அது நமக்கு அவசியம் இல்லை. ஸோ இப்படி வரும்போது இப்போ உயிர் தெழுந்து வரக்கூடிய ஜனங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ உடனே நம்ம ஒரு சகோதரர் என்ன பண்றாரு, நம்மள பேர் சொல்லி வந்துட்டு அவர் அறிமுகப்படுத்துகிறார், இன்னொரு சகோதரன்கிட்ட அவருடைய பேர் சொல்லி அறிமுகப்படுத்துறார். எப்படி அந்த வித்தியாசம் அவர் கண்டுபிடிச்சுக்கிறார் பார்க்கும்போது, அவருடைய சரீர தோற்றம் இல்லைங்களா, சரீர தோற்றம் வச்சு அவர் கண்டுபிடிச்சார். இப்போ உயிர் தெழுந்து வரும்போது எப்படிப்பட்ட சரீரம் இருக்கும்? எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சரீரமா, முகம்லாம் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது கண்டிப்பா. அது எப்படி வேற வித்தியாசங்கள் அங்க வைக்க போறா நமக்கு, ஆனா வித்தியாசம் இருக்கும். ஆனா அது எந்த வகையில் இருக்குங்கிறத பத்தி நமக்கு தெரியல, ஆனா வித்தியாசம் இருக்கும். ஆனாலும் இப்ப இந்த முகம் போச்சுன்னா இதே முகம் மீண்டும் தேவன் கொடுப்பாரா? கண்டிப்பா சிந்தை அதே தான் கொடுக்க போறார், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஹிட்லர் இறந்து போனாருன்னா அவர் உயிர் தெழுந்து வரும்போது இப்ப எப்படித்தான் வரணும்? அவரு அந்த சிந்தையோடு தான் அவர் எந்திரிச்சு வருவார், அதுல எந்த மாற்றம் இல்ல. அந்த சிந்தை தான் தேவன் அவர்கிட்ட இருக்குது, அங்க கொடுப்பார். ஆனா அந்த சரீரம் இவ்வளவு மீசை வச்சுக்கிட்டு இத்தனோட மீசை, அப்போ அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்படியே வருவாரா இல்ல எப்படி வருவார்? அதுதான் ரொம்ப விசித்திரமா இருக்குது சகோதர சகோதரிகளே. இங்க சகோதரர் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமான சில விஷயங்கள் அங்க கொடுக்கிறார். ஆனா அதே மாதிரி தோற்றம் இருக்குமா தெரியல. ஆனா இந்த உயிர் தெழுந்து வரக்கூடிய அந்த ஜனங்கள் உயிர் தெழுந்து வந்த பிற்பாடு அவங்கவுங்க ஈஸியா மற்றவங்களை அடையாளம் கண்டு கொள்ளுவாங்க. தகப்பன் தன்னுடைய மகன் கண்டுபிடிச்சிருவாங்க, தாய் தன்னுடைய மகனை கண்டுபிடிச்சிருவாங்க. சோ அவங்க முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி எப்படியாவது ஆனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஒருவேளை இந்த முகத்தினுடைய தோற்றம் மாறிடுச்சுன்னா, இப்போ நம்மள சின்ன வயசுல இருக்கும் போது வேற ஒரு தோற்றத்துல இருந்தோம், இப்போ பெருசான இருப்பவர் சொல்றாங்க சில பேர், நம்ம போய் அறிமுகப்படுத்திட்டா கூட அடடா நீங்களா, முகமே மாறிடுச்சு, உருவமே மாறிடுச்சு, இவ்வளவு பெருசாயிட்டீங்க, இவ்வளவு குண்டாயிட்டீங்க, இப்படி எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அடையாளம் தெரியுது இல்ல. அப்ப உயிர் தெழுந்து வரும்போது எப்படி இருப்பாங்க அவங்க? அப்போ இந்த சரீரம் வச்சுதான் அவங்க அடையாளம் கண்டு கொள்றதுக்கு தேவன் வைக்கிறாரா? சோ பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சில உதாரணங்கள் வேதத்திலிருந்து நம்ம கொடுக்கிறார். ஆனா அப்படித்தான் வருவாங்களா அப்படிங்கிறதுக்கு சகோதரர் அங்க நமக்கு உறுதி அளிக்காம, ஆனா வேற எந்த வகையில் அவங்க உயிர் தெழுந்து வரக்கூடியவங்களை அடையாளம் காண முடியும்? சோ இந்த ஒரு உதாரணம் நமக்கு வேதத்திலிருந்து தேவன் அங்க கொடுத்திருக்கிறார், நம்ம அதை கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்ட்டு. சோ ஒரு உதாரணம் எங்கன்னா, நம்ம கர்த்தருடைய உயிர் தெழுதல்ல இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. நம்முடைய ஆண்டவர் அவரு மாம்சத்திலே கொலை உண்டு ஆவையிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆனா அந்த 40 நாள் அவர் இருக்கும் போது சீசர்களுக்கு முன்னாடி அவர் காட்சி கொடுத்திருக்கிறார். அவ காட்சி கொடுத்திருக்கும் போது அவர் எப்படித்தான் காட்சி கொடுத்தார்? அவங்க பார்க்கறது போல மாம்ச அந்த கண்கள்ல தெரியறது போல அதே அந்த காயங்களோட அங்க காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனா சில இடத்துல தோட்டக்காரன் போல காட்சி கொடுத்திருக்கிறார், இன்னொரு இடத்துல வழிபோக்கன் போல காட்சி கொடுத்திருக்கிறார். சரி, இப்படி அங்க கிட்டத்தட்ட நம்ம சகோதரர் சொல்லும் போது 11 முறை அங்க காட்சி கொடுத்ததாக சொல்றாங்க. சோ அப்ப ஒருவேளை அவர் 11 முறை அங்க அவங்களுக்கு காட்சி கொடுத்திருந்தா, வேற வேற விதமான விதத்துல அங்க காட்சி கொடுத்திருக்கிறத அவங்க எப்படி உணர்ந்து கொண்டாங்க? ஏன்னா ஒரே மாதிரி அங்க காட்சி கொடுக்கவே இல்லை நம்முடைய ஆண்டவர். ஆனா சீசர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லைங்களா? கண்டுபிடிச்சாங்க, ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. எதை வைத்து அவங்க கண்டுபிடிச்சாங்க? இப்ப கர்த்தர் பாருங்க, ஒரு உதாரணமா சொல்லலாம். இப்ப முதல்ல அவர் உயிர் தெழுந்து வந்ததுமே ஒரு ஸ்திரீக்கு அங்க காட்சி கொடுத்த நம்ம பார்க்கணும். இப்ப அந்த ஸ்திரீ அங்க தோட்டக்காரன் போல இருக்கிற ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தாங்கிறது தெரியல. ஆனா நம்ம ஆண்டவர் வந்துட்டு சொல்றார், அவர் பேரை சொல்லிட்டு கூப்பிடும் போது தான் என்ன ஆயிடுச்சாங்க, கண்டுபிடிச்சாங்க. நம்ம அது ஆரம்பத்திலேயே அவர் பேசும்போது கண்டுபிடிக்க முடியல, மீண்டும் அங்க பேசும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா அது வரைக்கும் அவங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க, தோற்றக்காரன் போல. ஆனா ஏன் அது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, இப்ப மாத்திரம் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்ப எம்மாவூருக்கு போற வழியில பேசிட்டே போறார், ரொம்ப தூரம் எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்துட்டே போறார். ஆனா அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க தங்கி இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்கேயும் கூட கண்டுபிடிக்க முடியல, அங்கேயும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க அவர் அந்த ரொட்டி எடுத்துட்டு அங்க பிற்கும் போது தான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கண்கள் அங்க திறக்கப்பட்டுச்சு. நம்ம வாசிக்கிறோம், சோ அப்பதான் அங்க கண்டுபிடிக்கிறாங்க, நம்முடைய ஆண்டவர் தான் கண்டுபிடிக்கும் போது அவர் அங்கிருந்து மறைஞ்சிட்டார். அவருடைய கண்களுக்கு நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. அதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறோம், அங்க கடற்கரையில் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அங்க மீனே கிடைக்கல, வலைய மாத்தி போடுங்கன்னு சொல்லும் பிற்பாடு வலைய மாத்தி போட்டு மீன் கிடைச்ச பிற்பாடு. இப்ப யார் அதை உணர்ந்து கொண்டது? யோவான் உணர்ந்து கொண்டார். அதுக்கப்புறம் மற்ற சீஷர்கள் எல்லாம் புரிஞ்சிட்டாங்க, அப்ப அங்க வந்துட்டாங்க. அப்ப அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கூட கேட்கறதுக்கு அவங்க யாரும் யோசிக்கல. ஏன்னா காண்டவர் தான், நம்முடைய ஆண்டவருங்கிறது அவங்க அடையாளம் கண்டு கொண்டாங்க. சோ இந்த ஒரு உதாரணம் தான் அங்க சகோதரர் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ கண்டிப்பா அவங்களுடைய சரீரம் வச்சுட்டு அவங்க அடையாளம் காண முடியல, மாறாக அவங்களுடைய ஹாபிட்ஸ், அவருடைய கேரக்டர், அவருடைய குணலட்சணங்கள் வச்சுட்டு, குணாதிசயங்கள் வச்சுட்டு ரொம்ப எளிமையா கண்டுபிடிச்சாங்க. அவருடைய பழக்க வழக்கம் வச்சுட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்பம் பிக்கிறது, சோ அங்க ஒரு செயல் சொல்றது, சோ அவருடைய அவர் பேசும்போது சீசர்கள் மத்தியில் அவர் இருந்த போது எப்படியெல்லாம் பேசினாரோ அதை வச்சுதான் அவங்க கண்டுபிடிக்க முடிஞ்சது. நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகள், அந்த ஞானம் அவங்களுக்கு அங்க இருந்துச்சு. சோ இங்க சகோதரர் என்ன ஒரு ஆலோசனை எங்க கொடுக்கிறாருனா, கண்டிப்பா உயிர் தெழுந்து வரக்கூடிய சனங்கள் ஒரு ஒருத்தரும் மற்றவங்களை அவங்க அறிந்து கொள்றது, அதாவது அடையாளம் காண்றது எப்படி இருக்கலாம்னா இப்படிதான் இருக்கலாம் அப்படிங்கிறது அங்க ஒரு ஆலோசனை அங்க கொடுக்கிறார். ஏன்னா வேற விதத்துல எப்படி இருக்கும் தெரியல, ஏன்னா அது இன்னும் பெரிய பெரிய விஷயமாக இருக்கிறது நம்ம பாக்குறோம், இன்னும் வெளிப்பட வேண்டியது இருக்குது நிறைய. சோ இப்படித்தான் அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் வச்சுட்டு குணலட்சணங்கள் வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதே போலத்தான் உலக சனங்கள் கூட அங்க கண்டுபிடிப்பாங்க, இவர் நம்முடைய நண்பர், இவர் நம்முடைய உறவினர், நம்முடைய பெற்றோர். இப்படித்தான் அந்த உலக சனங்கள் உயிர் தெழுந்து வந்த பிற்பாடு அந்த சிந்தையை பெற்றுக்கொண்டு அவங்க அடையாளம் காண முடியும் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்போ இந்த ஒரு சிந்தை தான் நம்ம வந்து பாக்குறோம். இப்ப உயிர் தெழுந்த பிற்பாடு அங்க நம்முடைய தேவன் அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பாக்குறோம். ஆனா இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப அவங்க உயிர் தெழுந்து வரும்போது எந்த சரீரத்தில் தவறாங்க உலக சனங்கள்? மாம்சீக சரீரத்தில் அவங்க உயிர் தெழுந்து வராங்க. கேள்வி என்னன்னா, ஏன் அவங்க மாம்சீக சரீரத்தில் உயிர் தெழுந்து வரணும்? நமக்கு எல்லாம் பதில் தெரிஞ்ச விஷயம் தான், தெரிஞ்சதுதான். இருந்தாலும் ஒரு கேள்வியை நம்ம கேட்கிறேன், இதுல சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கிளியர் ஆக வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு இது நம்முடைய ஆவிக்குரிய இந்த ஓட்டத்துக்கு கூட அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. அதனால அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். சரி, ஏன் அவங்க மாம்சீக சரீரத்தில் வரணும், என்ன காரணம் பார்க்கும்போது இங்க அப்போஸ்தல் பவுல் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். சோ விதிகள்ல பல வகை இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது. அப்போ அந்த ஒவ்வொரு விதியும் அதற்குண்டான மேனியை அங்க தருவிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இத மாம்சீக சரீரத்தில் மரிச்சு போன இந்த உலக ஜனம் அதே மாம்சீக சரீரத்தில் அதே பாவ சிந்தையில் அவங்க வெளிப்படுறாங்க. சரி, இது ஏன் அவங்க அந்த மாம்சீக சரீரத்தில் அவங்க வெளிப்படணும்? வேற ஏதாவது சரீரம் ஏன் அவங்களுக்கு கொடுக்க முடியாதா? தேவனால வல்லமை இருக்கு அவங்களுக்கு, தேவனுக்கு ஏன் கொடுக்க முடியாது? சோ அதுதான் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். இங்க சொல்லும் போது அங்க நிச்சயமாக அங்க முடியாது, அப்படி கொடுக்க முடியாது அவங்களுக்கு. ஏன்னா ஆவின் சரீரம் உண்டு, ஜென்ம சரீரம் ஒன்று நம்ம படிக்கிறோம் இல்லையா. சோ இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் புரியாதனால நிறைய பேர், இந்துக்களா இருக்கட்டும், வேற முஸ்லீமா இருக்கட்டும், வேற கிறிஸ்தவர்களாக கூட இருக்கட்டும், அவங்க எல்லாம் நம்பிக்கை என்ன வச்சுட்டாங்கன்னா, மரிச்சதுக்கு அப்புறம் எங்க போயிடலாம், பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனா எப்படி போவீங்க இந்த மாம்சீக சரீரத்துல, எப்படி நீங்க போக முடியும் அப்படின்னா அது தெரியறது இல்லை அவங்களுக்கு. இல்லைன்னா வேற ஏதாவது அவங்க ஒரு தெளிவில்லாத விஷயங்கள் தான் நம்ம கிட்ட அங்க வைக்கிறாங்க நம்ம வந்து பாக்குறோம். ஆனா நம்ம கொஞ்சம் இந்த விஷயத்துல தெளிவடையணும். ஏன் அவங்களுக்கு அந்த மாம்சீக சரீரம் கொடுக்கப்படுது, ஏன் அவங்க பரலோகம் போக முடியாது அல்லது ஆவிக்குரிய சரீரத்துக்கு அவங்க போக முடியாது, காரணம் என்ன? வசனம் படிக்கலாம், 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 48 வசனம்.
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே.
அவ்வளவுதான் விஷயம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்கள். மண்ணானவன் யாரு? ஆதாம். மண்ணானவர்கள் ஆதாமுடைய சந்ததி. இதுதான் விஷயம். சரி, அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படித்தான் யார் கூட? அவருடைய சந்ததி தான். சரி, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் எப்படி இருக்கிறாருங்க? பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அது நிலை நம்ம எல்லாம் பாக்குறோம், அது நம்ம விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அப்ப அவர் எப்படி இருக்கிறார் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு தேவன் சொன்ன பிரகாரமாக அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. சோ அதே போல அவருடைய சந்ததியில வந்துட்டா இன்னைக்கு முழு மனுக்குலமும் அதே நிலைமையில தான் அங்க இருக்கிறாங்க நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அவங்க மண்ணானவர்கள் அதாவது ஆதாமுடைய அந்த நிலை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவருடைய ஜனங்களும் கூட இருக்கிறாங்க. பரவாயில்ல, ஏன் மறுபடியும் அவங்க அந்த நிலையை விட்டு மாற முடியாதா? இந்த முழு உலக ஜனம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே அது முடியாது. இன்னொரு வசனம் படிக்கலாம், கலாத்தியர் 6:7 வசனம்.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்.
மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை தான் என்ன ஆயிடும். இந்த விஷயத்தை நம்ம எங்க லிங்க் பண்ணோம்னா 1 Corinthians 15 அங்க 45 வசனத்திலிருந்து அப்போஸ்தலர் பவுல் அங்க உயிர்த்தெழுதல் பத்தி அங்க பேசிட்டு வரார். சோ இந்த வசனம் கொண்டு போய் நம்ம அங்க அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம் அங்க புரியும். பாருங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் என்னிடம். அங்க அப்போஸ்தலர் பவுல் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாரு, எப்படி உயிர்த்தெழுந்து வருவாங்கன்னு சொல்லும் போது, அட புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தாலோலையா தானே ஆகாது, உயிர்ப்பிக்க மாட்டாது. அப்ப மனுஷன் எதை விதைக்கிறானோ அப்படிங்கிறது, அப்ப இந்த விதை எது குறிக்குது? சோ சொல்லும் போது சகோதர சகோதரிகளே, அது அவரவர்களுடைய சிந்தை குறிக்குது. அவரவர்களுடைய சிந்தை குறிக்குது. எந்தெந்த சிந்தையோடு யார் யார் விதைக்கிறாங்களோ அது அதே பலன் தாங்க கொடுக்கறத நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம், 1 Corinthians 15:50 வசனம்.
சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை.
இந்த வசனம் இருக்குது, இதை அப்படியே நம்ம வைக்கலாம், கண்டிப்பா இது நம்ம கடைசியா கொஞ்சம் சேர்க்கலாம். இன்னொரு வசனம் நம்ம படிச்சு முடிக்கலாம், 1 Corinthians 2:14 வசனம்.
ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான்.
ரொம்ப முக்கியமான ஒரு இன்னொரு அடையாளம் நம்ம பார்க்கலாம். ஏன் அவங்களுக்கு இந்த பூமிக்குரிய அந்த மாம்சீக சரீரமே மீண்டும் அவங்க பெற்றுக் கொள்றாங்கன்னா, ரொம்ப எளிமையை தேவன் வச்சிருக்கிறார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்ப அந்த விதை சொல்லும் போது அவங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற சிந்தை. அப்ப இந்த உலக சனங்கள் மீண்டும் அந்த மாம்சீக சரீரத்தை பெற்றுக் கொள்றாங்கன்னா என்ன காரணம்? அவங்க எப்படிப்பட்ட சுபாவத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க? ஜென்ம சுபாவத்துக்குரியவங்களாகவே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அவங்களுடைய தேடல் எல்லாமே எதுக்குரியவங்களாகவே இருக்குது. பாருங்க, இன்னொரு வசனம் படிக்கலாம், 3:6 வசனம்.
மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும்.
மாம்சத்தினால் பிறக்கிறதுன்னா என்ன அர்த்தம் இல்லைங்களா? மாம்சத்தினால் பிறக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தினுடைய சிந்தைகள் அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய சிந்தையை வச்சுக்கிட்டு அவங்க இருந்துட்டா அவங்க மீண்டும் எப்படித்தான் வருவாங்க சொல்றாரு? அதே உலக சிந்தையோட தான் அவங்க வரணும். அதுதான் தேவனுடைய பிரமாணமே சொல்லுது. ஒருவேளை ஆவிக்குரிய சிந்தைவங்களாங்க அவங்க இருந்து மறிச்சாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட சிந்தையில தான் வரணும். சோ அப்ப இங்க தேவன் எப்படி இவங்களுடைய அதாவது எல்லாருடைய உயிர்த்தெழுதல் வச்சிருக்கிறாருன்னா, அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற சிந்தையை வச்சுட்டு தான் அங்க பண்றார். ரொம்ப சிம்பிளா இன்னொரு இதுக்கு உதாரணம் நம்ம சொல்லணும்னா, நியாய தீர்ப்பு நம்ம சொல்லலாம். இப்போ மற்றவங்களுடைய நம்பிக்கை நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா, நம்முடைய கர்த்தர் அருமையா ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு சிங்காசனத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருப்பார், லைனா வருவாங்க, நியாயம் தீர்ப்பார் அப்படித்தான் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் அப்படியே சொல்லவே இல்லை. எப்படி சொல்றாரு பார்க்கும்போது, நம்ம யோவான் 12 வாசிக்கிறோம் இல்லைங்களா, நான் அவங்களை நியாயம் தீர்க்க போறேன், ஆனா எப்படி? நான் சொன்ன வசனமே அவங்களே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு அவர் என்ன பண்றது இல்லைன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் போயிட்டு நீ எது பண்ணியா இது பண்ணியா இது பண்ணியா அப்படி பண்றதில்ல. சோ அவருடைய வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கு. சோ அதுவே அவங்க அவங்களே அங்க நியாயம் தீர்க்கிறது ஒரு ஆழமான விஷயம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். சோ நம்ம மேலாட்டமாக சொல்லிடலாம். உதாரணம் சொல்றோம். அதே போலத்தான் இந்த பூமிக்குரிய ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்ட சிந்தையில தான் இருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய சிந்தையிலேயே தான் இருக்கிறாங்க. அது ஒரு ஆவிக்குரிய விஷயங்கள் அவங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு நம்ம வந்து பாக்குறோம். அவங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இந்த மாம்சீக சிந்தையே தான் இருக்குது. அப்ப மாம்சீக சிந்தை உடையவர்கள் அவங்க எங்கே வாழ்றதுக்கு தகுதியோ அவங்க அங்கதான் இருக்க முடியும். இப்ப நாம போயிட்டு தண்ணிக்குள்ள வாழ்றதுக்கு போக முடியுமா? இல்ல மீன் தண்ணிக்குள்ள இருக்கிறது அது நிலத்துல வாழ்றதுக்கு வர முடியுமா? அது சாத்தியம் இல்லை இல்லையா? அப்ப எந்த எந்த சுபாவத்தோட யார் யார் இருக்கிறாங்களோ அந்த அந்த சுபாவத்துக்குரியவங்க அந்த அந்த இடத்துல தான் அவங்க வாழவே முடியும். அதுதான் அங்க நம்ம வந்து பாக்குறோம். அதனாலதான் இந்த மாம்சீக சுபாவத்துல மீண்டும் உயிர் தெழுந்து வரக்கூடிய இந்த உலக ஜனங்கள் அவங்க பரத்துக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அவங்க போகவே முடியாது. ஏன்னா அவங்க அங்க போயிட்டு இருக்கவே முடியாது. ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க அந்த மாம்சத்துக்குரிய காரியத்துல மாத்திரம் தான் அவங்க நாட்டம் வைக்கிறதுனால அங்க முடியறதில்ல. நம்ம வந்து பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இந்த உலக ஜனங்கள் உயிர் தெழும் போது இந்த மாம்சீக சரீரத்திலே உயிர் தெழுந்து அதே சரீரத்தில் இந்த பூமியிலேயே அவங்க நித்திய ஜீவனோட அவங்க வாழ்ந்து கொண்டே அங்க இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். இப்போ சபையினுடைய விஷயத்துக்கு வரலாம். இவ சபை ஜனங்கள் பார்க்கும் போது இது அப்படியே அங்க மாற்றம் அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம். அவ சபை ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களும் அதே மாம்ச சரீரத்தில் தான் இந்த பூமியில வாழ்ந்தவங்க. இந்த மாம்சத்துல இருக்கிற அதே ஜனங்கள் போலத்தான் உண்டு உறங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன ஆயிடுறாங்க, ஒரு புது சுபாவம் மரணத்துக்கு அப்புறம் உயிர் தெழுதல் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. சரி, இது எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? ரொம்ப எளிமை தான். இப்ப அந்த உலக ஜனங்களுடைய கான்செப்ட் நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா சபைக்கு மாத்திரம் ஏன் அந்த சுபாவம் அப்படிங்கிறது நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சபை ஜனங்கள் பார்க்கும்போது அவங்க மாதிரி இல்ல. சோ அவங்க மாதிரி எப்படின்னா பாருங்க அவங்களுடைய விஷயம் பிலிப்பியர் 3 அதிகாரம் மன்னிக்கணும் பிலிப்பியர் 2 அதிகாரம் 21வது வசனம்.
மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள்.
மற்றவங்க எல்லாமே மற்றவங்கன்னா பரிசுத்தவான் அதாவது சபை தவிர மற்ற எல்லாருமே அவங்க உலகத்துக்குரிய விஷயத்த தேடுறாங்க. கிறிஸ்துக்குரிய விஷயத்தை அவங்க தேடுறதே இல்லை. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு சுபாவம் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஆனா சபை அவங்க தேடுதல் இருக்குது, அவங்களுடைய தேடுதல் உலகத்துக்குரியதாக இல்ல, அது யாருக்குரியது? கிறிஸ்துவுக்குரியது. அப்ப கிறிஸ்துவுக்குரியதை தேடினா அப்ப அதுக்குரியவங்க அவங்க என்ன ஆயிடுவாங்க? உலகத்துக்குரியவங்க உலகத்துக்குரியதை தேடும் போது அவங்க அந்த உலகத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்குரியதை தேடும் போது உண்மையாக தேடும் போது அவங்க என்ன ஆயிடுறாங்க? கண்டிப்பாக கிறிஸ்துவுக்குரியவர்களாக அங்க மாறிடலாம் சகோதர சகோதரிகளே. அதனாலதான் இங்க நம்முடைய கர்த்தர் சொல்லும் போது பாருங்க மத்தேயு 6:33
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம்.
அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, பூமிக்குரிய விஷயங்களை நீங்க என்ன பண்ண வேண்டாம், மைண்டுக்குள்ள கொண்டாந்து வச்சுட்டு அதை பத்திட்டு நீங்க பெரிய முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு யோசனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அப்படி நீங்க ஒருவேளை செய்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க யாருக்குரிய எதுக்குரியவங்களா ஆயிடுறீங்க? பூமிக்குரியவங்களாக ஆயிடுறோம். ஏன்னா பூமிக்குரிய ஜனங்கள் தான் பூமிக்குரியதை அங்க தேடுறாங்க நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம தேவனுடைய ஜனங்களாக இருக்கும்போது தேவனுக்குரியதை அவருடைய ராஜ்யத்துக்குரியதை விஷயங்களை நம்ம தேடணுங்கிறது தான் அங்க சொல்லுக்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை எல்லாமே இப்ப நம்ம யார் மேல தான் வச்சுட்டு இருக்கிறோம்? நம்முடைய கர்த்தர் மேல தான் வச்சிட்டு இருக்கிறோம். அதனால தான் அந்த நம்பிக்கை நமக்குள்ள ரொம்ப வலுவா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை நமக்குள்ள ரொம்ப வலுவா இருக்கும். ஏன்னா இந்த பூமிக்குரிய விஷயங்கள் இருந்து நம்ம அந்த கவலைகள் இருந்து விடுபடுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப ஒரு கேள்வி கூட வரும் நமக்கு, சிந்தைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவமா இல்லைங்களா? சிந்தைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அங்க தேவன் கொடுத்து வச்சிருக்கிறாரா பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதுதான் உண்மை. ஏன்னா இந்த சிந்தையை வச்சுட்டு தான் யார் யார் எந்தெந்த சுபாவம் பெற்றுக்கொள்ள போறாங்க முடிவே ஆகும். இதுதான் நம்ம தெளிவாக அங்க பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா இந்த சரீரத்தின் நிமித்தமா எந்த மாற்றமே நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது, அதுதான் உண்மையாக இருக்குது நம்ம பாக்குறோம். அப்ப தேவன் கூட இந்த புது சிஷ்யங்களுக்கு அந்த அழியாமை சுபாவம் கொடுக்கும்போது நமக்கு நல்லா தெரியும் அவர் எதுதான் கொடுக்கிறாரு, எதை வச்சுதான் கொடுக்கிறாரு. அவங்களுடைய நற்கிரியைகள் இல்ல, அவங்களுடைய புது சிருஷ்டி உள்ள வளர்ந்து கொண்டு இருக்கிற அந்த புது சிருஷ்டி புது ஜீவன் அதை வச்சுட்டு தான் அங்க அந்த ஒரு புது சரீரமே அங்க கொடுக்கறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்ப அந்த ஒரு புது சரீரம் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்குரிய அந்த சிந்தை இருக்குங்கிறத அது மேட்ச் ஆகுறத நம்ம வந்துட்டு பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அதனால தான் அப்போஸ்தல் பவுல் மற்ற அப்போஸ்தலர் எல்லாருடைய சிந்தையும் இந்த சிந்தையாகவே இருந்துச்சு. பாருங்க எப்படி இருந்துச்சு பாருங்க, பிலிப்பியர் 3:7-8.
ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
பாருங்க அந்த லக்கை நோக்கி தொடர்ற அந்த லக்குக்காக தான் அப்போஸ்தல் பவுல் என்ன பண்ணிட்டார், தனக்கு இருந்துட்ட எல்லாவற்றையுமே இந்த பூமிக்குரிய எல்லாவற்றையும் பூமிக்குரிய எந்த விஷயமாக நம்ம ஃபுல்லா எல்லாமே அங்க லோட் பண்ணிடலாம், எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. சோ அது எதுவா இருந்தாலும் அது எல்லாமே அது லாபமா இருந்தாலும் சரி நஷ்டமா இருந்தாலும் சரி எல்லாமே அவர் என்ன பண்ணிட்டாரு, அது வேஸ்ட். அது இருந்தா அவர் எங்க போக முடியாது, அந்த அழைப்புக்கு அது அவர் பாத்திரவான ஆக முடியாது. அதனாலதான் என்ன பண்றாருனா எல்லாமே நஷ்டம் குப்பை அங்க சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ கண்டிப்பா நம்முடைய சிந்தை என்னவாக இருக்குதோ அல்லது நம்முடைய சிந்தை எதை பற்றி இருக்குதோ அதுக்குரிய சரீரம் தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவர் கூட பாருங்க இதே விஷயங்களை இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறார், மத்தேயு 6:21.
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறது இல்லை.
பாருங்க இதுக்குரிய ஆழமான விஷயம் ஆவிக்குரிய விஷயம் நம்ம சொல்ற போல மேலே ஓட்டமாவே நம்ம படிக்கலாம், இது ரொம்ப எளிமையா நமக்கு புரியும். வாசிங்க,
பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கிடைக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும்.
பாருங்க உங்க பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும். அப்போ உங்க பொக்கிஷம் நான் சொல்லும் போது இப்போ இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, இப்போ நம்முடைய சிந்தை எங்க இருக்குது அல்லது எதை பற்றி இருக்குது, அப்படித்தான் நம்ம கூட இருப்போம், அப்படிப்பட்ட சாயல் தான் நம்ம பெற்றுக்கொள்வோம். எளிமையாக இருக்குது. சோ அதனாலதான் பாருங்க இன்னொரு வசனம் நம்ம கர்த்தர் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் கர்த்தர் பாருங்க அதே அதிகாரத்துல ரொம்ப ஆழமா இந்த விஷயம் பேசிட்டு வர்றார். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு கவலை இதுதான், பெரிய பெரிய கவலையில நமக்கு அதிகமா வரதே இல்லை. இந்த உலகத்தினுடைய பெரிய பாடுகள் சரீரம் ஆகட்டும் மற்ற பொருளாதார பிரச்சனையாகட்டும் வேற எந்த உறவுகள் சம்பந்தமான பிரச்சனையாகட்டும் இதுதான் நம்மளை பெரிய அளவில் வாட்டிடும். ஆனா கர்த்தர் பாருங்க இது எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. சோ இன்னொரு வசனம் அது தொடர்ந்து நம்ம படிக்கலாம், 25 மாதிரியே.
ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பாருங்க அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், இன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ணுவோம் இல்ல நாளை சாப்பாடு என்ன பண்ணுவோம் இல்ல நாளைக்கு நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுவோம் நாளைக்கு வேலை என்ன பண்ணுவோம் நாளைக்கு இருக்கிற கடன் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம போட்டே போலாம், ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்குது. சோ இது எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படி சொல்றாரு. இது வேண்டாம், இது ஒருவேளை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க என்ன ஆக முடியாது, அந்த பரத்துக்குரிய சுபாவமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் அங்க சொல்லுகிறத பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஒருவேளை இதை பற்றின சிந்தையை நம்மள மேற்கொள்ளணுமானால் நமக்கு அந்த பரத்துக்குரிய வாய்ப்பு அங்க மிஸ் ஆயிடும், ஏன்னா அந்த சரீரம் அங்க மிஸ் ஆயிடுது. நம்ம பார்க்கலாம் இப்போ நாம எந்த சரீரத்துக்கு போவோம், இங்க இருக்கிற எல்லாருமே அழியாமைய சரீரத்துக்குள்ள போவோம், அந்த சுபாவம் நம்ம பெற்றுக்கொள்ள போறோம், எல்லாரும் உறுதியான ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் இங்க நம்ம நெகட்டிவா சொல்ல வேண தயவு செஞ்சு நீங்க நினைச்சிட வேண்டாம். ஆனாலும் இங்க எப்படித்தான் இருக்குது நம்ம பார்க்கும் போது இங்கதான் 3 வகுப்பாருமே அங்க இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம எல்லாருக்குள்ளயும் அந்த நம்பிக்கை இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதுதான் முக்கியம். நெகட்டிவ் எல்லாம் இருக்குது, ஆனா அதெல்லாம் நம்ம பெருசா யோசிக்க வேண்டாம். ஆனா நமக்கு முன்னாடி இருக்க வேண்டியது அதுதான், அந்த பாசிட்டிவான விஷயங்களை அதை நம்ம மைண்டுக்குள்ள வைக்கலாம். சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருத்தருமே இப்ப தனிப்பட்ட முறையில நமக்குள்ள நாம் நம்மை பற்றி சிந்தித்துக் கொள்ளலாம். இப்ப நாம் இப்ப இருக்கிற நிலையை வச்சுட்டு எந்தெந்த சரீரத்துல நம்ம போயிடுவோம், ஒருவேளை உலகத்துக்குரியவங்களா ஆயிடுவோமா இல்ல வேற வேற நிலையில இருக்கிற சனங்களா ஆயிடுவோமா, இது தேவன் கடைசியா நீ இப்படி பண்ணிட்டு அதனாலதான் இப்படி அப்படி எல்லாம் நம்மளை கூப்பிட்டு வச்சு சொல்ல போறது இல்ல, ஏன்னா அவருடைய வார்த்தைகளே இங்க நமக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா இருக்குது. ஒருவேளை நாம இன்னைக்கு வைராக்கியமா இருக்கும் போது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பூமிக்குரிய அந்த விஷயங்கள் நம்ம மைண்ட்ல போட்டு நம்ம அதுலயே கொஞ்சம் நம்முடைய காலம் வச்சுட்டா என்ன ஆயிடும், அவ்வளவுதான். சோ கண்டிப்பா நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், நமக்கு பரத்துக்குரிய வாய்ப்பு மிஸ் ஆயிடும். அதுதான் அங்க ரொம்ப தெளிவாக பாக்குறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப விஷயம் இங்க இருக்குது. ஏன்னா உடன்படிக்கை செய்தும் போது நம்ம என்ன ஒப்பு கொடுத்தோமோ அந்த விஷயங்கள் நம்ம காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். அப்ப அதெல்லாமே நம்ம இந்த உலகத்துக்குரியதாக நம்ம அங்க அப்ளை பண்ணும் போது அந்த ஒரு சரீரம் அங்க உயிர் தெளிதல்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன்னா அது எல்லாமே எதுவா இருந்தாலும் அதெல்லாம் தேவன் கிட்ட அங்க எல்லாம் சேமிக்க வைக்கப்பட்டிருக்குது. நமக்கு முன்னாடி அதுக்குரிய பிரமாணங்களும் அங்க கொடுத்திருக்கிற நம்ம பாக்குறோம். சோ அதே போல இப்ப திரள் கூட்டத்தார் இருக்கிறாங்க. திரள் கூட்டத்தார் திரளான மன்னிக்கணும், அந்த சபையினுடைய வாய்ப்பு அவங்க பெற்றுக்கொள்றது இல்ல. அழியாமை சுபாவம் அவங்க பெற்றுக்கொள்றது இல்ல, மாறாக அவங்க அழியக்கூடிய ஆவிக்குரிய சரீரம் பெற்றுக்கொள்றாங்க. ஏன் அவங்களுக்கு அழியக்கூடிய ஆவிக்குரிய சரீரம் அங்க கொடுக்கணும்? சோ ரொம்ப தெளிவா இருக்குது வசனம். ஏன்னா அவங்களுடைய மனசு எதன் மேலதான் இருந்துச்சு? எதன் மேலதான் இருந்துச்சு? பூமியின் காரியத்து மேல இருக்குது. சில கேரக்டர் வைஸ் கூட குணலட்சணங்கள் அடிப்படையில கூட அவங்க மிஸ் ஆயிடுக்கிறாங்க. கிறிஸ்தனுடைய சாயலை அடையறதுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுக்கிறாங்க. அது கூட அங்க ஒரு அடையாளம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இவங்கள் அதுல கொஞ்சம் குறைஞ்சு காணப்படுறதுனால, கொஞ்சம் தான், ரொம்ப அதிகம் இல்ல. ரொம்ப அதிகமா போயிருந்தா அவங்க எங்க ஆயிடுக்கணும்? இந்த மனுக்குளத்தோடு தான் அவங்க வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடும். ஆனா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரொம்ப கம்மியான அளவுல குறைஞ்சிட்டு போயிட்டதுனால இப்ப அந்த மாபெரும் வாய்ப்பு அவங்களுக்கு மிஸ் ஆயிடுது நம்ம பாக்குறோம். சோ ரெண்டு வகை இருக்குது. ஒன்னு பூமிக்குரிய விஷயங்கள் இருக்குது, மாம்சத்துக்குரிய கேரக்டர்ஸ். சோ அது வந்துட்டு மாறி கிருஷ்ணனுடைய சாயலுக்கு அது மாறணும், பட் அது கொஞ்சம் குறைவா இருந்ததுனால அவங்க அந்த நிலைமைக்குள்ள அங்க இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு விஷயம் நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, உயிர் தள்ளுதல்ல யார் யார் எந்த சுபாவம் எப்படி பெற்றுக்கொள்ள போறாங்க ரொம்ப தெளிவா நம்ம பாக்குறோம். அப்ப உலக ஜனங்கள் ஏன் அந்த உலகத்துக்குரிய அந்த மேனியை பெற்றுக்கொள்றாங்க, மாம்ச மேனியை பெற்றுக்கொள்றாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட சிந்தையாவே இருந்துடுறாங்க. சோ ரொம்ப சிம்பிள், அப்படித்தான் அவங்க இருந்துடுறாங்க. சோ இதெல்லாம் யாரும் ஏமாத்த முடியாது, எல்லாம் தேவன் பக்காவா எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். அதே போல சபை ஜனங்கள் அவங்க கூட அந்த அழியாமை சுபாவம் பெற்றுக்கொள்றாங்கன்னா அதுக்குரிய அந்த விஷயம் அந்த ஒரு சிந்தை அவங்களுக்குலாம் என்ன ஆயிட்டு இருக்கு, அங்க டெவலப் ஆகுது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ தேவனுடைய இந்த தெய்வீக திட்டத்துல இந்த உயிர்த்தெழுதல் மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. அதுல சபைக்கு வைத்திருக்கிற இந்த ஒரு ஆசீர்வாதம் அது நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அங்க வச்சிருக்கிறார் நம்ம பாக்குறோம். அப்போ நம்முடைய சிந்தைகள் இன்னும் நம்ம போக போக அது வளர்த்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கும், நிச்சயமா அந்த பாடுகள் மத்தியில இருக்கும். ஆனாலும் நாம் எப்படியாவது அதை நம்ம மேற்கொள்ளும் போது நம்முடைய சிந்தையை எப்படியும் ஒரு லூஸ் பண்ணாம ரொம்ப ஸ்ட்ராங்கா பரத்துக்குரிய விஷயங்கள் அந்த சிந்தையோடையே நம்ம காத்துக்கொள்ளும் போது நிச்சயமா அந்த பரத்துக்குரிய அந்த மேனி அது அந்த ஒரு அழியாமை அந்த சுபாவம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஒரு உறுதி தேவன் இன்னைக்கு நம்ம முன்னாடி வச்சிருக்கிறார் சகோதர சகோதரிகளே. பொறுமையோடு கேட்ட நாம் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.